இந்த அடியவர்களாக இருப்பவர்கள் சொல்லுவாங்க, வழி வழி அடிமை செய்து ஒரு போதும் மறவலன். ஒரு நாள் கூட நான் மறந்ததில்லை. வழிபடும் அடியின் மொழி வழிமுறை செய்து வருவேன். சரிப்பா, நீ என்ன நினைக்கிற? ஆனா நீ வந்து அரசாட்சி விதில ரொம்ப நீ சோர்வா இருந்தா ஒத்துக்க மாட்டாரு. நீ உன்னுடைய முடிவடிப்படி நான் நடக்கிறேன். இங்க அரசியலும் கொஞ்சமும் தப்பு இல்லாம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப அருமையா செய்ய நினைச்சேன். எனவே நான் எடுத்துக்கொண்ட பணியிலும் தப்பில்லை, நான் எடுத்துக்கொண்ட நெறியிலும் தவறில்லை. நீ தந்த அருட்கொடை. அப்படி இருக்கும்போது இம்முது நகர் அடையவும் அமன் ஈசர் அடிவது கருதினர். நான் இருக்கிற இந்த மதுரையை, நான் இருப்பது என்ன, நீ இருக்கிற மதுரையை, நீ இருப்பது என்ன, அம்மாவோடு இருக்கிற மதுரையை இந்த சமணர்கள் இப்படி தாக்குவதற்காக வந்திருக்கிறார்கள், அது ஊர் எல்லையிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி, விடு நாகம் அடைவது உன் அருள் வழி அதனாவி ஆவி கழுவது கருதிய அடியே என கருணை செய்தருள் இது கடன் என்றான். அடியேனை மட்டுமல்ல இந்த நகரையும் காக்க வேண்டும், இதனுடைய திருவடிக்கு விண்ணப்பம் என்று சொல்லிவிட்டான். இப்ப பொறுப்பு யார்கிட்ட வந்துட்டு? பெருமான்கிட்ட வந்துட்டு, பெருமான்கிட்ட வந்துட்டு. அதனால் அவர் பார்த்த ஒரு நாலஞ்சு பாட்டு தள்ளி போய் இல்ல, கொடியதோர் பேரை வாயம்பினை விடுத்து கோளராவளையுடன் துணித்தான். பார்த்தான் இவன் போய் சென்று இப்படி விண்ணப்பித்து விட்டு நேரா போய் பல அம்புகளை விடுறான். அவன் அப்படியே விஷத்தை கக்குறான். இருந்தாலும் இறுதியாக ஒரு அம்பு விட்ட உடனே அந்த அவுனர் இறந்தான். ஆனா விஷத்தை கக்கிட்டு இறந்தான். அந்த விஷமானது அப்படியே அந்த வாடையினால மதுரை மக்கள் எல்லாம் அப்படியே அந்த ஆவியை நீங்க சோர்ந்து இருக்காங்க, மயக்கத்தோடு இருக்காங்க. அப்படி மயக்கத்தோடு இருக்கின்ற பொழுது பெருமான் பார்த்தார், தன் தலையிலேயே என்ன இருக்குது, அருமையா கங்கை இருக்குது. அந்த கங்கை எடுத்த நீரை எடுத்து அப்படியே மதுரை மாநகர்ல அப்படி தெளிப்பு தெளிச்சார். எல்லாம் எழுந்து உணர்ச்சி பெற்று நம்ம தாரகன் கிரவுஞ்ச மலையில வீரவாக எல்லாம் போய் சண்டைக்கு போன உடனே அவன் மாயையில் வல்லவன், அதனால வீரவாக மற்றவங்க எல்லாம் தேடி மாயையில மயக்கிவிட்டான். மயக்கினா யாருமே தெரியாது. அதனால் அந்த வேலானது அந்த மூர்ச்சையெல்லாம் நீக்குதான். அப்ப சொன்னா வீரவாகுது, கந்தனே என்று உன்னை கழித்து கவலை நீங்கினேன். முருகப்பெருமானே என கருதி இந்த வேலு நினைச்சேனர். ஏன்னா முருகப்பெருமான் வந்தால் ஞானம் எப்படி வருகிறது போல வேலினால் ஞானத்தை வழங்கினான் என்று சொன்னார். அது போல அங்கு ராமாயணத்திலையும் அது மாதிரி மூர்ச்சையா இருந்ததை எடுத்து சஞ்சீவி மலையை கொண்டு வந்து ராமன் அனுமன் செய்தார். இப்படியெல்லாம் இந்த மூர்ச்சையை நீக்குவதற்கு நம் பெருமானே தன்னுடைய தலையில் இருந்த கங்கையை எடுத்து அப்படியே தெளித்தாராம். ஆருட்காலலானயாதி நாயகந்தன் ஆவிர் சடை அணிமதி கொழுந்தின் பெருக்கடை அமுத தந்துளி சிறிது பிடித்தினான். இங்கே மதுரை மாநகர் முழுதும் அப்படியே மயக்கத்துல கிடக்கு. பெருமான் அதுக்காக இருக்கிற கங்கை நீரை ஊரே போய் நகராட்சி லாரியில வச்சு அடிக்கிற மாதிரி தண்ணி அடிக்கல, அப்படி ஒரு சொட்டு அப்படி தெளித்தாராம், தெளித்தாராம். அவ்வளவுதான், அந்த தெளித்த தெளிப்பினாலேயே எல்லா மக்களுக்கும் நீங்க என்ன ஒரு துளி போய் இவ்வளவு செய்யுமான்னு கேட்பீங்க, கேப்பீங்களா? ஒரு துளி போய் இவ்வளவு பெரிய நகரை எப்படி சார் காக்கும்? இன்னைக்கு ராமாயணமா வருது, இவங்க அந்த வரவேற்பு சொன்னது நிறையாட்டு இருக்கு, அதனால தெரியுது. கடைசியா ராவணன் இறந்த பிறகு சீதை புலம்புகிறார். என்ன அரை கடையிட்டு அளப்பரிய வரம் என் உரை கடையிட்டு அளப்பரிய வரம் என்னும் பார்க்கடலை என் பெருமானி நீ செய்த தவத்தையே நான் நினைச்சுக்கிட்டு இருந்துட்டேன் தவிர, இந்த பிரத்யானுடைய மனைவியை நீ விரும்பி கொண்டு வந்து வைத்தாயே அந்த குறைபாடு உனக்கு இருக்குதுங்கிறத நான் மறந்தே விட்டேன். ஆனா நம்ம கணவன் நிறைய வரம் பெற்றிருக்கார், நாரணன் கொடுத்தவாளும் அல்லவா, இதெல்லாம் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் எல்லாம் நம்ம கணவனுக்கு இருக்குது, அதனால் என்ன கவலை என்று உங்க வரத்தின் பெருமையே நினைத்திருந்தேன், ஆனால் இந்த சிறுமியை நான் நினைக்கல. உரை கடையிட்டு அளப்பரிய வரம் என்னும் பார்க்கடலை வாக்கினால சொல்ல முடியாத நீ பெற்றிருக்கிற வரம் என்று சொல்லுகின்ற பெரிய பார்க்கடலை இப்ப எது அழிச்சது? சீதை என்னும் பிறை கடையிட்டு அடிப்பதனை அறிந்தேனோ. இந்த பிரத்யானுடைய மனைவி பிறன்மனை நயத்தல்ங்கிற இவ்வளவு பெரிய பார்க்கடல்ல இந்த பிறன்மனை நயத்தல்ங்கிற மோறு கொஞ்சம் ஊத்திட்டேன், மோறு கொஞ்சம் ஊத்திட்டேன். நீங்க எவ்வளவுதான் பாலை காய்ச்சி வச்சிருந்தாலும் மோர் ஒரு சொட்டு ஊத்தினா என்னாச்சு? தயிரா போகுதுல்ல. ஆகவே அளப்பரிய வரமென்னும் பெரிய பார்க்கடல் தான், ஆனாலும் இந்த பெருத்தியானுடைய மனைவியை விரும்பியது என்று சொல்லுகின்ற ஒரு மோரை ஊத்தினதுனால இன்னைக்கு தயிரா போனியே, தயிரா போனியே. சீத என்னும் பிறைகடையிட்டு அழிப்பதனை அறிந்தேனோ, தவப்பயனின் பெருமை பார்ப்பேன் சொல்லி புறம்பறை கவி சக்கரவர்த்தி அல்லவா. அதனால பெரிய பார்க்கடல் பெரிதா இருந்தாலும் மோர் கொஞ்சம் முத்தினாலும் தயிரா போடும். அதான் திருவள்ளுவர் சொன்னார், நீ ஆயிரம் ஆயிரம் நன்மை செய்துட்டு ஒரே ஒரு தீமை செஞ்சா அத்தனை ஆயிரமும் போயிடும்டா, மோரா போடும். ஆமா, ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். திருவள்ளுவர் தான் எல்லாருக்கும் மேல் இல்லை, அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. நம்ம ஐயா கூட சொன்னாங்க இந்த அறவுரை எல்லாம் கூட நினைக்கணும்னு. ஆனால் நாளடியாரும் நான்மணிக்கடியும் இன்னா நாற்பது இனிமே நாற்பது இருந்தாலும் சிகரம் திருக்குறள் தான். ஒப்பு நோக்கி படிச்சு பார்க்கலாம். இன்னா நாற்பதும் திருக்குறளும், இனிமே நாற்பதும் திருக்குறளும், திருகடுகமும் திருக்குறளும், நாளடியாரும் திருக்குறளும் என்று ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்தா கூட சிங்கம் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நீ எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கலாம் நாட்டுக்கு மற்றதெல்லாம் செஞ்சிருக்கலாம், ஒரே ஒரு தீமை செஞ்சிருந்தீன்னா அவ்வளவு நன்மையும் போயிடும், நன்றாகாதாகிவிடும். அதுபோல அளப்பரிய வரமென்னும் பார்க்கடலை இந்த சீதைங்கிற ஒரு மோர் இந்த உளுண்டு மோர் பூத்தனதுனால போயே போட்டுது. அதுபோல இங்கே பெருமானுடைய கங்கை நீருங்கிற அந்த ஒரு சிறு பிறை அவருடைய தெளிச்சார் அவ்வளவுதான். அந்த ஆலவாயில இருக்கிற அத்தனை பேருடைய உள்ளங்களும் தாமே மகிழ்ந்திருந்ததான். இது கூடவும் செய்ய வேண்டியதில்லை நம்ம பெருமான், மனதால நினைச்சாலே போதும். சைவசித்தாந்தத்தில் அதுக்கு என்ன சொல்லு? மனசால நினைச்சாலே எல்லாம் செய்கிறான் என்பதற்கு ஒரு சைவசித்தாந்தத்தில் ஒரு கலைச்சொல் உண்டு, கலைச்சொல் உண்டு, ஒரு கலைச்சொல் சங்கற்ப மாத்திரையால். சங்கற்ப மாத்திரையால் பெருமான் செய்கிறதெல்லாம் படைத்தல் காத்தல் அடித்ததெல்லாம் என்னன்னு கேட்டா உட்காந்து உட்கார வச்சுட்டு சட்டி எடுத்துட்டு மண்ணி அடிச்சுட்டு ஒரு டீ ரெட்டி படைக்கிறதெல்லாம் கிடையாது. சங்கற்ப மாத்திரை என்ன அர்த்தம்? இது ரெண்டு வட சொல்லு, ரெண்டு வட சொல்லு. சங்கற்ப மாத்திரையினால் நினைத்த அளவிலேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். சங்கல்பம்னா நினைவு, மாத்திரைன்னா அளவு, நினைத்த மாத்திரை. இப்ப நாம இங்கிருந்து வேலூரோ அல்லது வந்து ஏதோ ஆற்காடா போகணும்னு சொன்னா ஒன்னு ஊர்தி பிடிச்சோ அல்லது ஸ்கூட்டர்லயோ அல்லது நடந்தோ இப்படிதான் போகணும். ஆனா பெருமான் ஆற்காடு, ஆற்காடு தான், வேலூர் வேலூர் தான், தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா, அப்படியே எல்லாம் நினைத்த மாத்திரத்தில். அதேதான் சங்கற்ப மாத்திரை, சங்கற்ப மாத்திரைன்னு சொல்லுவோம் அல்லவா. அது எங்கேயாவது மெடிக்கல்ல இருக்கதான்னு போய் கேட்கப்படாது. அந்த மாத்திரைக்கு என்ன பொருள் கேட்டா அளவு என்று பொருள். நினைத்த அளவில எல்லாம் செய்திருவான். அதை திருவாதத்துல சொல்றார், தாயும் இலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும். அப்பா இல்ல அம்மா இல்ல தனித்து கெட்டதான், ஆனாலும் காயில் உலக அனைத்தும் கற்போடிகான் சாழலோ அப்படி நினைத்தானா இந்த உலகம் அப்படியே தூள் தூளா போடும். நினைத்தானால் அப்படியே நினைத்தா எல்லா மனித மக்கள் எல்லாம் வளரும். ஆகவே அவன் நினைவு நினைந்தாலே எல்லாம் நடக்கும். காயில் உலக அனைத்தும் கற்போடிகான் சாழலோ என்று சொன்னார். ஆகவே இந்த நீர்த்துளி தெரித்தது கூட மிகை, அவன் நினைத்தாலே போதும். சங்கல்ப மாத்திரையினால் எல்லாம் நடக்கும். ஆனாலும் இந்த கங்கை நேர்ந்து எப்படி தெளித்தான், தெளித்த உடனே பிழிற்றலோடும் பொறுக்கன எங்கும் எங்கும் பாலினில் பிறை போல் புறையற கலந்து பண்டுள்ள திருக்கிளர் மா மதுரை மாநகரமா புனிதம் செய்தது அச்சிறு துளியம்மா. அந்த சிறிய துளி அந்த பெருநகரை அருமையாக அமிர்தமயமாக ஆக்கிற்று, மதுரா நகரமாக ஆக்கிற்று என்று சொன்னார். இரவி முன் இருளதென்ன இரையருள் முன் இருள் மல வலியன. அந்த அந்த அமுதம் தெளிச்ச உடனே அந்த தீமை நீங்கியது எது போல என்னாரு, இப்ப இரவெல்லாம் இருள் இருக்குது, சரிய ஐந்தரை மணி ஆறு மணி இப்படி இருக்காலும் ஆயிட்டா எப்படி இருக்குது, அருமையா இந்த இருள் எங்கேயோ போயிடுது. ஏன் கதிரவனுடைய ஒளின்னு ஒண்ணு வந்தவொடனே தானா போயிடுது. அது போலவும் அது போலவும் இது புறவோமை அகவோமை என்னாரு, கதிரவனை தோண்டிய மாத்திரத்தில் எப்படி புற இருள் நீங்குகிறதோ அது போல ஈரை ஆருள் முன் இருள் மல வலியன. பெருமானுடைய திருவருள் தோன்றின உடனே எப்படி நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற மலங்கள் எல்லாம் நீங்குகிறதோ அது போல. அப்ப ஒரு ஒரு ஓமை உலகியல் ஓமை, இன்னொரு ஓமை அருளியல் ஓமை. கதிரவன் தோன்றிய மாத்திரத்தில் இருள் நீங்குவது போலவும் பெருமானுடைய திருவருள் தோன்றிய மாத்திரத்திலே மக்களுக்கு இருக்கிற அந்த இருள் ஆணவமானது நீங்குவது போலவும் இந்த நீர்த்துளி அங்கிருக்கிற அந்த மாயை நீக்கியது. ஆமா, அப்படி இறைவனுடைய அருள் தோன்ற உடனேயே அந்த மலம் நீங்குமா? நீங்கும். எப்படி? சித்த மலம் அறிவித்து சிவம் ஆக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. எங்க பெருமான் குருநாதனாக வந்ததுனால சித்தமலம் அறுவித்து இந்த உள்ளத்தில் இருக்கிற மலத்தை அப்படியே அவன் கருணையினால் அப்படியே நீக்க நீக்கிறான். சிவம் ஆக்கி எனையாண்டே அத்தன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சூவே. கடைசி பாட்டுல அதான் கடைசி பாட்டு, நீங்க திருவாசகத்துல கடைசி பாட்டு என்ன, செம்மை நலம் அறியாத சிதடரோடும் தெரிவேரி மும்மை மலம் அறுவித்து. மும்மை மலம் என்ன, சித்த மலம் உயிரை பிடித்திருக்கிற மலம் நாரு. உயிரை பிடித்திருக்கிற மலம் தான் எவை என்று கேட்டால் அது மூன்றுடா, ஆணவம் கண்மம் ஆயி. மும்மை மலம் அறுவித்து முதலாய முதல்வன் தாள் எனுங்க. ஆண்டவன் தோன்றி மூன்று மலத்தை நீக்குவதற்கு நீங்க அவ்வளவு பெரியவங்களானார். ஐயோ, நான் பெரியவன் அல்ல, அவன் கருணை பெரியது, நான் சாதாரண ஆள். நம்மையும் ஓர் பொருளாக்கி, நான் ஒரு சாதாரண ஆளப்பா, அவன் கருணையினால செஞ்சது. நம்மையும் ஓர் பொருளாக்கி எதை போல தெரியுமா, அருமையான பல்லக்கு காரைக்கால் அம்மையார் கொடுத்த மாதிரி, ஞானசம்பந்தருக்கு வந்த பல்லக்கு மாதிரி. அந்த பல்லக்கில் யார் இருக்கணும், இந்த மாதிரி ஞானியர்களை வைத்து நாம் வழிபாடு செய்யணும், அது பொருத்தம். ஒரு நாகுட்டி தூக்கி வச்சு ஏய் பல்லக்கில் என்ன, அது போல நாய் சீவிகை ஏற்று வித்த. இவன் கேவலமான நாய், ஆனாலும் மலங்களை நீக்கி பரிபக்குவத்தை ஏற்படுத்தி வீடு பேற்றி வழங்கினா எங்க பெருமான். அது எது போல, ஒரு நாயை சிவிகையில் வைத்தது போல. நாய் சீவிகை ஏற்று வித்த அம்மையனுக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சூவே. இந்த குருநாதன் செய்த அருளை நினைந்து 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 உருகிறார திருவாசகம் தான். நான் தான் சொல்றது, நீங்க சைவ சித்தாந்த கருத்துக்கள் பன்னிரண்டு திருமுறைகளிலும் இருக்கின்றன என்றாலும் திருவாசகத்திலும் திருமந்திரத்திலும் தான் மிகுதியாக இருக்கின்றன. தொற்றடமெல்லாம் சைவந்தான், தொற்றடமெல்லாம் சைவந்தான். ஆகவே எப்படி கதிரவன் தோன்ற இருள் நீங்குகிறதோ அதுபோல இறையருள் தோன்றும் பொழுது எப்படி ஆணவம் முதலிய கண்மங்கள் நீங்குகின்றது எப்படியோ அதுபோல பரவிய அமுதால் விடம் அகன்று. மதுரை மாநகரம் அந்த விஷமே நீங்கிவிட்டதாம், நீங்கி ஆபாசப்பாடி ஒழிந்து யாவரும் இன்பம் பிறவிய களிப்பின் மேவினார் இருந்தார். அந்த அயர்வெல்லாம் நீங்கி தளர்ச்சி எல்லாம் நீங்கி ரொம்ப எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாரலாம் பாண்டி மாநாடு முழுதும். மீனவர் பெருந்தகை வேந்தன் அரவணி சடையார்க்கு அன்புறுத்தானியாகி மண் காவல் செய்து இருந்தான். அரசனும் போகுது. நமக்கு எனக்காக வந்த தீங்கல்ல, இந்த மதுரை மாநகர் முழுவதுக்கும் வந்த தீங்கு, அது எங்கள் பெருமான் நீக்கினான் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு மேலும் அந்த பெருமானத்தில் அன்பு செலுத்தி அந்த அரசனும் அங்கிருக்கிற மக்களும் எல்லாருமாக பெருமானுடைய அந்த பக்தி வெள்ளத்திலேயே பரவி வாழ்ந்தார்கள். முன்ன சொன்னது எது, அணிவது திருநீர், வாயினால் முடிவது திருவைஞ்செழுத்து, உடம்பில் அணிவது உருத்திராக்கம், இந்த மூன்றினாலுமே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாகம் எய்த படலம் என்பதை நிறைவுபடுத்தினார். எனவே சமணர்களால் வந்த நாகத்தினுடைய அமைப்பை பெருமானுடைய திருவருளினால் நீக்கினார். எனவே திருவிளையாடல்களில் ஒன்று அல்லவா, பெருமான் செய்ததனால் பெருமானுடைய திருவிளையாடல்களில் ஒன்றாக நாம் இது எண்ணுகிறோம் என்று சொல்லி என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.